எதிரியின் மிக முக்கியமான நகரம் ஒன்றில் மேற்கொள்ளப் போகும் ஒரு தாக்குதல் நடவடிக்கைக்கு அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தான். அந்த தாக்குதல் நடவடிக்கையின் அணித்தலைவனாகவும் அவனே நியமிக்கப்பட்டிருந்தான். அவன் பங்கு கொள்ளப் போகும் அந்த நடவடிக்கை தென் தமிழகத்தின் நகரொன்றிலிருந்து ஒழுங்குபடுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. எதிரியின் தளத்தை நோக்கிய பயணத்தை ஏனையவர்களோடு இணைந்து அவன் அங்கிருந்துதான் மேற்கொள்ள வேண்டும். அது மிகவும் நெருக்கடியான காலகட்டம். விடுதலை போராட்டம் நெருக்கடியை சந்தித்து நின்ற தருணங்களில் அந்த காலமும் ஒன்று. இனவாதம் முறுக்கேறி நின்றது. சிங்கள அரசு தமிழரின் தாயிலம் மீது போரை தொடுத்து நிலம் பிழுங்கும் போதையில் வேகம் கொண்டிருந்தது. எதிரியின் பேராசைக்கு தக்க பதில் கொடுக்க காய்கள் நகர்ந்து கொண்டிருந்தன தமிழர் இல்லத்தில். எல்லாம் முடிந்துவிட்டது என்பது போல அந்த ஆண்டின் சுதந்திர தினத்தை பெரும் எழுச்சியாக வேறு கொண்டாட சிங்களம் தயாராகின்றது. அதற்காக இன்றுமில்லாத வகையில் இனவாதத்தின் உச்சமுகத்தை வெளிப்படுத்தும் வகையில் சுதந்திர தினத்தை தனது மரபு வழி இனவாத தாய்மடி நகரில் கொண்டாடும் கனவில் மிதந்து கொண்டிருந்தது நிறைவேற்று அதிகார அம்மணியின் அரசு. அது வரும் சுதந்திர தின விழாவாக கொண்டாடுவது மட்டுமல்ல நோக்கம். ஒரு காலத்தில் தமிழரின் சுதந்திரத்தையும் இறைமையையும் கைமாறிப்போன ஆக்கிரமிப்பு சாம்ராஜ்யத்தின் வாரிசையே வேந்தனராக அழைத்து தமிழரை ஏளனம் செய்யும் குறியீட்டு நிகழ்வாகவும் கூட ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது பேரினவாத தலைமை. அவலத்தை தருபவனுக்கு மட்டுமல்ல அவமானத்தை ஏற்படுத்த முனைபவனுக்கு கூட அதை திருப்பிக் கொடுக்கும் வல்லமையை தமிழினத்துக்கு எங்கள் தலைவன் கொடுத்த பின்னர் இத்தகையதொரு இழிவை தமிழினம் பொறுத்துக் கொள்வதோ? அணி தயார்படுத்தப்பட்டுவிட்டது. 4 கரும்புலிகள் பங்கெடுக்கப் போகும் தாக்குதல் அது. அவன்தான் அந்த அணியை வழிநடத்தும் தலைவன். எல்லாம் சரி, இனி புறப்பட வேண்டியதுதான் என்றிருந்த ஒரு நாள் அந்த தகவல் இங்கிருந்து அங்கு பறந்தது. ஆளை மாற்றி தாக்குதல் செய்யட்டாம். அவன் குழம்பி போனான். முடியவே முடியாது, நான் தான் அதை செய்வேன், நான் தான் அதை செய்ய வேண்டும். ஒற்றை காலில் தாண்டவமாடினான். பொறுப்பாளரோடு மல்லுக்கட்ட தொடங்கினான். அந்த குடும்பத்தின் நிலை வேறுபட்டதாயிருந்தது. 6 பெண் பிள்ளைகளை கொண்ட அந்த குடும்பத்துக்கு ஒரே ஒரு ஆண் பிள்ளை அவன் மட்டும். எல்லோருடைய அன்பையும் பெற்ற செல்ல பிள்ளையாக அவன் இருந்தான். அதனால் அவனின் மீது எல்லோரும் அன்பை அள்ளிச் சொறிந்தார்கள். ஆசையாய் அவர்கள் பொத்தி வளர்த்த பசும் குஞ்சல்லவா அவன். இந்த குடும்பத்துக்கு மட்டுமா அவன் பசும் குஞ்சு? அந்த கரும்புலி வீரனின் அப்பாவும் கூட இப்படித்தான். 6 பெண் சகோதரிகளுக்கு ஒரே ஆண் சகோதரன். ஆக அவர்களின் பரம்பரைக்கே இவன்தான் ஒரே ஆண் வாரிசு. இத்தகைய குடும்ப கூட்டுக்குள் இருந்து எப்படித்தான் அவன் பறந்து வந்தானோ? என் தாய்நாடே, நீ தனித்திருக்கும் போது நான் மட்டும் என் உறவுகளோடு இணைந்திருப்பதா என அவன் எண்ணியிருப்பான் போலும். ஒரு நாள் வீட்டிலிருந்து புறப்பட்டவன் பின்னர் ஒருபோதும் குடும்பத்தோடு இணையவே இல்லை. போராட்டம் அவனை குடும்பத்திலிருந்து நிரந்தரமாக பிரித்துவிட்டது. அவனின் பிரிவால் வாடிப்போனது அந்த குடும்பம். அவனின் குடும்பம் ஏறாத கோவில் படியில்லை, பார்க்காத சாத்திரமில்லை. அவன் மீண்டும் வீடு திரும்புவான் என்பது அவர்களின் அசையாத நம்பிக்கை. தம்பி, நீ வீட்டவாவனடா. அவனை காணும் வேளையிலெல்லாம் அந்த குடும்பம் அவன் கைகளை பிடித்து கெஞ்சி கேட்க, உந்த கதை கதைச்சால் என்ன சந்திக்க மாட்டேன். முகத்தை முறிப்பது போல் குடும்பத்தாரை அடக்கிவிட்டு அவன் புறப்பட்டு போய்விடுவான். ஆனாலும் அவர்களுக்குள் அந்த நம்பிக்கை கல்லும் ஒரு நாள் கரையும் தானே. ஆனால் அவன் கரும்புலி வீரனாயிற்றே, இலட்சியத்திலிருந்து விலகுவானா என்ன? முயற்சியை கைவிடாத அவனின் பெற்றோர்கள் தமது குடும்ப நிலையை தெளிவுபடுத்தி தலைவருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர்களின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட தாக்குதலுக்கு தயாராகி நின்றவனை வீட்டுக்கு போகச் சொல்லியிருந்தது இயக்கம். நீங்கள் வீட்டை போங்கோ, எங்களுக்கு வேற போராளிகள் இருக்கிறோம், அவையில இதை செய்வினம் சொன்னவரை ஒரு முறாய்ப்பாய் பார்த்தனவன். அது மட்டும் நடவாது என்பதை வார்த்தைகளால் சொல்லாது விழிகளால் சொல்லிவிட்டு போய்விட்டான். சொன்னவருக்கும் அது தெரியும். அவனிடம் எதை பற்றி கதைக்கலாம்? ஆனால் வீட்டை போக சொல்வதை தவிர ஒரு நாளும் அவன் ஏற்றுக்கொள்ளப் போகாத விடயத்தை பற்றி அவனிடம் அவர் கதைக்க வேண்டியிருந்ததில் அவருக்கும் சங்கடம்தான். அது அவனை பொறுத்தவரையில் அவனை பிறர் அவமானப்படுத்துவது போன்றது. இன்னும் தெளிவாக சொன்னால் அவனுடைய உரிமையை யாரோ அவனிடமிருந்து பிடுங்கி எடுப்பது போன்றது. இந்த நிலையில் இவன் இல்லாமல் தாக்குதல் அணி மாற்றொழுங்குகளோடு அங்கிருந்து புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருந்தான். தாக்குதலுக்கு தயார்படுத்தப்பட்ட அவன் தாக்குதலில் தான் பங்கேற்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்ற முடிவில் உறுதியாக நின்றான். அதற்காக அவன் எதையும் செய்ய தயாராக நின்றான். அவனுடைய பிரச்சனைகளை எல்லாம் நடக்கப் போகும் தாக்குதலில் தான் பங்கேற்க வேண்டும். அவ்வளவுதான். நின்றவன் சும்மா நின்றானா? தளபதி ஏதும் சொல்லாமலே அவர் சொன்னார் என கூறி எதிரியின் தடை முகாம்களை தாண்டி பயணிப்பதற்கு வேண்டிய அத்தனை ஆவணங்களையும் உரியவர்களிடம் வேண்டிக் கொண்டு தாக்குதலுக்கு புறப்பட வேண்டிய இடத்தில் யாருக்கும் தெரியாமல் போய் நின்று கொண்டான். அங்கு நின்று கொண்டது மட்டுமல்ல, தளபதிக்கு செய்தி அனுப்பினான். நான் இங்கே வந்துட்டேன், மற்ற ஆகலையும் ஒழுங்குபடுத்தி கெதியில் அனுப்புங்கோ. கட்டளையிட வேண்டிய தளபதிக்கே கட்டளையிடுவது போல அவனின் கட்டளை வந்தது. இனியும் அவனோடு கதைத்து பிரயோசனமில்லை என்பது உறுதியாகியது. அவன் இதை சொன்னாலும் கேட்கப் போவதில்லை என்பதை உறுதிப்படுத்திவிட்டான். தயக்கத்தோடு அவனுக்கான அனுமதியை தாக்குதல் தளபதி வழங்க அவன் ஏனைய தோழர்களோடு இங்கிருந்து புறப்பட்டு போய் சில நாளில் சிங்கள பேரினவாதத்தின் மரபு வழி தாய்மடியில் விழுந்தது பேரிடி. அந்த அடியால் சிங்களத்தின் சுதந்திர தின கொண்டாட்டம் இடம் மாறி போனது மட்டுமல்ல, சிங்கள தேசம் வெட்கத்தால் தலை குனியவும் வேண்டியதாயிற்று.
என்னடா என்னடா பொடி சிங்கா, எரிதான் நெருப்புல சிறிலங்கா. என்னடா என்னடா பொடி சிங்கா, எரிதான் நெருப்புல சிறிலங்கா.
ஆம், அந்த குடும்பத்தின் வாரிசு முகவரி மறைத்த முகம் மறைத்த கரும்புலியாய் விடியாகி போனான்.
Thank you.
வழியில்